நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
SBS தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் விவகாரத்தில் அமெரிக்கா முன்வைத்திருக்கும் திட்டத்தின் சில அம்சங்களை ரஷ்யா ஏற்கவில்லை என கூறியிருக்கிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமாக சென்றிருக்கும் புதின் இந்திய ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் அமெரிக்க தரப்பினருடனான சந்திப்புக்கு முன்னதாக அமெரிக்காவின் திருத்தப்பட்ட அமைதி திட்டம் ரஷ்யாவுக்கு கிடைக்கவில்லை என புதின் குறிப்பிட்டிருக்கிறார். இழுபறி நீடிக்கும் அம்சங்கள் குறித்து ரஷ்ய தரப்பு இதுவரை வெளிப்படையாக தெரிவிக்காத போதிலும் ரஷ்ய படைகளால் கைப்பற்றப்பட்ட உக்ரைனிய பகுதிகள் உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களில் முரண்பாடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. முன்னதாக அமெரிக்க அரசு தரப்பினரை ரஷ்ய அதிபர் புதின் சந்தித்த நிலையில் புதின் போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்திருந்தார். ரஷ்யா உக்ரைன் விவகாரம் ஒருபுறம் இருக்க இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கும் ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா ரஷ்யாவுக்கு இடையிலான கூட்டு யாருக்கும் எதிரானதல்ல என கூறியிருக்கிறார். அத்துடன் இந்திய ரஷ்ய உறவு எவரையும் பாதிக்காத இரண்டு நாடுகளின் நலன்களை மையமாக கொண்டவை என ரஷ்ய அதிபர் புதின் குறிப்பிட்டிருக்கிறார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காசா மீது இஸ்ரேலிய படைகள் நிகழ்த்திய தாக்குதல்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 6 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் போர் நிறுத்தம் ஏற்பட்ட பின்னர் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 360 கடந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இப்போரில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 70,125 ஆக பதிவாகியுள்ளது. இதற்கிடையே இஸ்ரேலிய பின்னணியில் இயங்கியதாக சொல்லப்பட்ட ஆயுத குழு தலைவர் யாசர் அபு ஷாஹிப் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலிய ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும் ராஃபா பகுதியில் இச்சம்பவம் நிகழ்ந்திருக்கிற சூழலில் இதன் பின்னணி குறித்த முழுமையான தகவல் எதுவும் வெளியாகவில்லை. இவரை ஹமாசுக்கு எதிராக இஸ்ரேல் பயன்படுத்தியதாகவும் மனிதாபிமான உதவிகளை இவர் கொள்ளையடித்து சென்றதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. கடந்த 40 ஆண்டுகளில் முதல் முறையாக லெபனான் மற்றும் இஸ்ரேலிய மக்கள் பிரதிநிதிகளிடையே நேரடி பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. அமெரிக்காவின் பங்கேற்புடன் லெபனானில் நடந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை அமைதி பேச்சுவார்த்தை அல்ல என லெபனானிய பிரதமர் நவாஃப் சலாம் குறிப்பிட்டிருக்கிறார். போர் நிறுத்தம், லெபனானிய படையக்கதிகளை விடுவித்தல், லெபனானிய பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேறுதல் உள்ளிட்டவை மட்டுமே இந்த பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்படுவதாக கூறியிருக்கிறார். இதற்கிடையில் மீண்டும் இஸ்ரேலிய விமானங்கள் இஸ்புல்லா அமைப்பின் ஆயுத தளங்களை குறிவைத்து தெற்கு லெபனானுக்குள் வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக இஸ்ரேலிய படை குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஓராண்டுக்கு முன்பு இஸ்ரேலுக்கும் தெற்கு லெபனானில் ஆதிக்கம் செலுத்தும் இஸ்புல்லா ஆயுத அமைப்புக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிய போதிலும் இதுபோன்ற தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வருகிறது. லெபனானிய ராணுவ தரப்பின் கூற்றுப்படி கடந்த நவம்பர் மாத இறுதி வரை 5,000 அதிகமான முறை இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறியுள்ளது. அதே சமயம் இஸ்ரேல் உடனான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் டிசம்பர் 19 அன்று நடைபெறும் என லெபனான் அதிபர் ஜோசப் அயுன் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா வெனிசுலா இடையே போர் பதற்றம் நீடித்து வருகிற நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் தொலைபேசி வழியே உரையாடியதாக வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ தெரிவித்திருக்கிறார். 10 முன்பு இந்த உரையாடல் நடந்ததாக கூறியிருக்கும் வெனிசுலா அதிபர் மைக்ரோபோன் ராஜதந்திரத்தை தான் தவிர்க்க விரும்புவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதே சமயம் இந்த அழைப்பு மரியாதைக்குரிய உரையாடலை நோக்கி இருப்பதற்கான சாத்தியத்தை வரவேற்பதாகவும் வெனிசுலா எப்போதும் அமைதியை விரும்புவதாகவும் மதுரோ தெரிவித்திருக்கிறார். முக்கியமான விடயங்கள் இருக்கும்போது அவை தீர்க்கப்படும் வரை அமைதியாக கையாளப்பட வேண்டும் என வெனிசுலா அதிபர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல் முன்னதாக வெனிசுலா அதிபருடனான உரையாடலை அமெரிக்க அதிபர் டிரம்ப்பும் உறுதி செய்திருந்தார். வெனிசுலா போதைப் பொருட்களின் மையமாக இருப்பதாக கூறி வெனிசுலாவை ராணுவ ரீதியாக முற்றுகையிடும் விதமாக அமெரிக்கா பல்வேறு ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தது. ஆனால் போதைப் பொருட்கள் பெயரில் தனது ஆட்சியை கவிழ்த்து வெனிசுலாவின் எண்ணெய் வளங்களை கைப்பற்ற டிரம்ப் திட்டமிட்டுள்ளதாக வெனிசுலா அதிபர் மதுரோ குறிப்பிட்டிருக்கிறார் என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. தென்கொரியாவின் முன்னாள் அதிபர் யோன் சோக்கியோல் வடகொரியாவுடன் வேண்டுமென்றே ராணுவ மோதலை தூண்டும் விதமாக செயல்பட்டதாக சந்தேகிக்கப்படும் விவகாரத்தில் வடகொரியாவிடம் மன்னிப்பு கோருவதற்கான சாத்தியத்தை எண்ணுவதாக தென்கொரியாவின் தற்போதைய அதிபர் லீ ஜே மியாங் தெரிவித்திருக்கிறார். தென்கொரியாவின் முன்னாள் அதிபர் யோன் சோக்கியோல் சிறையில் அடைக்கப்பட்டு ஓராண்டாகியுள்ள நிலையில் இவரது தலைமையின் கீழ் தென்கொரிய ராணுவம் வடகொரியாவுக்குள் ட்ரோன்களை பறக்க உத்தரவிடப்பட்டதாக பாதுகாப்பு அதிகாரிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றனர். அத்துடன் இவரது ஆட்சியில் எல்லையை கடந்து பிரச்சார துண்டு பிரசுரங்கள் அடங்கிய பலூன்கள் பறக்க விடப்பட்டதாக சர்ச்சைகள் எழுந்துள்ளன. இந்த குற்றச்சாட்டுகள் இன்னும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டிய நிலையில் வடகொரியாவிடம் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கோர எண்ணினாலும் அவ்வாறு மன்னிப்பு கோர இயலாத நிலையில் இருப்பதாக கூறியிருக்கும் தற்போதைய அதிபர் லீ ஜே யாங், இதை கொண்டு நான் வடகொரியாவுக்கு ஆதரவானவன் அல்லது இது அரசியல் சித்தாந்த மோதல்களை தூண்டக்கூடும் என்ற கவலையே இருப்பதாக தற்போதைய அதிபர் லீ ஜியாங் மியாங் தெரிவித்திருக்கிறார். செனாயர் மற்றும் டிட்வா புயல் பாதிப்புகளினால் இலங்கை, இந்தோனேஷியா, தாய்லாந்து, இந்தியா ஆகிய நாடுகளில் 1000+ அதிகமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள். டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவுகள் வெள்ளப்பெருக்குகளில் 470+ அதிகமானோர் இலங்கையில் உயிரிழந்திருக்கின்றனர். 350+ மேற்பட்டோர் காணவில்லை என சொல்லப்படுகிறது. அதேபோல் செனாயர் புயல் பாதிப்புகளில் சிக்கி 600+ அதிகமானோர் இந்தோனேஷியாவில் உயிரிழந்திருக்கின்றனர். 500 காணவில்லை என கணக்கிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஏற்பாட்டில் காங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் ருவாண்டா ஆகிய நாடுகளிடையே அரிய வகை கனிமங்கள், பாதுகாப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருந்த நிலையில் மேலும் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்காக இரு நாட்டு தலைவர்களும் அமெரிக்காவிற்கு சென்றுள்ளனர். கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாத சூழலில் தற்போது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கின்றன. ருவாண்டா பின்னணியில் இயங்குவதாக சொல்லப்படும் M23 கிளர்ச்சி குழுவுக்கும் காங்கோ ராணுவத்திற்கும் தொடர்ந்து மோதல் நீடித்து வருகின்ற நிலையில் போர் பாதித்த பகுதிகளில் நிலைத்தன்மை கொண்டு வரும் விதமாகவும் அரிய வகை கனிமங்களை வெட்டி எடுப்பதற்கான முதலீட்டை ஈர்க்கும் விதத்திலும் இரு ஆப்பிரிக்க நாடுகளும் அமெரிக்காவில் ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.